நம்ம இந்த அருமையான புத்தகத்தை ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டில் படித்து கொண்டிருக்கிறோம். புதுசா நீங்க வந்திருக்கிறவங்களுக்கு இந்த ஆராதனையில் நாங்கள் என்ன செய்வோம்னா, பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதுல ஒரு பகுதியை படிச்சு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அப்புறம் செர்மன் டைம்ல ஒரு ஜான், தி காஸ்பிள் ஆஃப் ஜான் எடுத்து ஆர்டரா போவோம். ஃபர்ஸ்ட் அஞ்சு வசனங்க, அந்த அஞ்சு வசனங்க படித்தவொன்னே அஞ்சு வசனங்க அங்க இங்க அங்க இங்கன்னு வசனம் எடுத்து படிக்க மாட்டோம். அந்த மாதிரி படிக்கிறது அது தப்பு, அந்த மாதிரி படிக்க கூடாது. அந்த மாதிரி நிறைய இடங்கள் அந்த மாதிரி தான் போதகம் நடக்குது. ஆனா அங்க 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 வசனங்களை எடுத்து படிக்கிறதுனால ஒரு ஒரு முறையா நம்ம படித்து கொண்டு வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிஸ்டமேட்டிக்கா படிச்சுக்கிட்டு வரும்போது தான் அதுல ஒரு அர்த்தம் ஆழம் புரியும் நம்மளுக்கு. அதை பார்க்கும்போது இந்த நாள்ல அந்த ஆதியாகமத்துல இந்த புக்கு யார் எழுதினது? மோசே எழுதினார். யாருக்கு எழுதினாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதினார். அப்ப எழுதும் போது அவங்களுக்கு ஆபிராம் கதையின் மூலமா, ஆபிராம் வாழ்க்கை வரலாறின் மூலமா, ஜேக்கபின் வாழ்க்கையின் வரலாறு, ஈசாக்கின் வாழ்க்கை வரலாறின் மூலமா அவங்களுக்கு நிறைய பாடங்களை அவர் கத்துக் கொடுக்கிறார். நிறைய பாடங்கள் நம்ம படிச்சுக்கிட்டோம் யாக்கோபுடைய வாழ்க்கையில இல்லைங்களா. ஒரு குடும்பத்துல எப்படி நடத்தணும், ஒரு எவ்வளவு காரியங்களை படிச்சுக்கிட்டோம், ஒரு வேலையில நம்ம எப்படி வேலை செய்யணும் அப்படியெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம். எப்படி முன்னுக்கு வர்றது வேலையில, அதெல்லாம் ஜேக்கப் நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருக்காரு. ஒரு வேலை செஞ்சா இப்படித்தான் செய்யணும், அது இந்த மாதிரி செஞ்சாதான் கடவுள் ஆசீர்வதிப்பாரு. ஒரு குடும்பம்னா இப்படித்தான் நீங்க இருக்கணும், அந்த மாதிரிதான் கடவுள் ஆசீர்வதிப்பாரு. அந்த குடும்பத்தெல்லாம் படிச்சுக்கிட்டோம். இப்போ யாக்கோபுக்கு கடவுள் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா, ஜெப ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜெபம் பண்றதுன்னா இப்படித்தான் நீ பண்ணணும். எப்படி பண்ணணும், நம்ம எப்படி செய்யறது ரெகுலரா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவோம். பிளான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரே இது ஆசீர்வதியும், நம்ம பண்றதெல்லாம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட இது ஆசீர்வதியம்னு கேட்கறது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தான் யாக்கோப் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா முதல்ல அவர் ஜபம் பண்ணாம பண்ண பிளான், ஏன்னா நம்ம என்ன பிளான் பண்ணணும்ன்றதுக்கே நமக்கு ஞானம் தேவை. அந்த ஞானமே ஜபத்துலதான் நம்ம கடவுள்கிட்ட கேட்க முடியும். ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்கு, நான் என்ன செய்யட்டும், எனக்கு ஞானம் கூட ஆண்டவரே, நான் என்ன செய்யணுன்றதுக்கே கடவுளுக்கு ஞானம் கேட்டாதான் அது முடியும். புரியுதுங்களா? அவரு அதுக்கு முன்னாடி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, ரெண்டும் பிரிச்சுட்டாரு. அவங்க குடும்பத்தை முன்னாடி ஒரு குரூப் அமைச்சாரு, பின்னாடி ஒரு குரூப். ஒருவேளை வந்து ஈசாக்கு பயந்துகிட்டு இருக்காரு, ஈசா வருவான் வந்து வெட்டி போடுவான், ஒருவேளை வந்து ஒரு குடும்பத்தை அடிச்சு போட்டாருன்னா இவங்களாம் தப்பிச்சிடலான், அதான் ஒரு பிளான். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு அருமையான ஜபத்தை பண்ணாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப அருமையான ஜபம் நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கெல்லாம் கவனிச்சிங்கன்னா அவருக்கு வந்துட்டு பண்ற மாதிரி தான் நானும் ஜபம் பண்ணேன். நானும் அப்படித்தான், ரொம்ப அருமையான ஜபம். என்ன, முதல்ல தெளிவா இருக்கணும் ஜபம் பண்றது. ஒரு என்ன சொல்றோன்னே தெரியாம தான் ஜபம் பண்றது. நம்ம பண்ற ஜபம் என்ன தேவை, கடவுள்கிட்ட என்ன கேட்கிற, ஏன்னா அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசிருப்பாங்க ஜபம். சும்மா உளர்றது இல்லை ஜபம், தெளிவா நம்ம ஜபம் பண்ணிக்கிறோம். அதான் அவர் பண்ணாருன்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்தபடியாக நீ பதில் கொடுக்கறதுக்கு நான் எவ்விதமும் பாத்திரன் அல்ல, கொஞ்சம் கூட தகுதி இல்லாண்டவர். நீ போய் என் ஜபத்தை கேட்கறதா, நீ போய் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதானா, கொஞ்சம் கூட தகுதி இல்லை. அந்த நமக்கு அந்த நிலைமைக்கு நம்ம வரணுங்க. அது அநேக மனுஷருங்க இல்லை, யாக்கோபு அப்படி இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன ஜபம் பண்ணாருன்னு? நீ காண்டி எனக்கு சாப்பாடு கொடுத்து, எனக்கு துணியை கொடுத்து, நல்லா என்னை பாத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நீ கடவுள் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பண்ண மனுஷனுக்கு 20 வருஷம் கடவுள் ட்ரைனிங்க கொடுத்து, நான் வெறும் கோலோடு தான் இந்த ஊரை யோர்தானை கடந்தேன், இப்ப ரெண்டு ஃபேமிலி பெரிய சொத்து உள்ளவனா இருக்கேன், ஆனா இதெல்லாம் கிருபா, உன் தயவு, இது என்னுடைய முயற்சி இல்லை, நான் செஞ்சது இல்லை, நீர் எனக்கு கொடுத்தது. அந்த மாதிரி யாக்கோபு 20 வருஷம் ட்ரைனிங் ஆச்சு யாக்கோபுக்கு. கடவுள் நம்ம எவ்வளவு நம்மளுடைய உண்மையான நிலை நம்மளுக்கு காமிக்கணுங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப பரிசுத்தமான, ரொம்ப இதுன்னு நினைச்சுக்கிறோம், ரொம்ப பெரிய விசுவாச வீரர், ஜப வீரர்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. எவ்வளவு பலவீனவங்க, எவ்வளவு பாவி உள்ளவங்க, எவ்வளவு சுயநலமானவங்கன்றத கடவுள் நம்மளுக்கு காமிக்கணும். அதை காமிக்கும் போது தான் நம்ம கொஞ்சம் கூட தகுதி இல்லைன்றது நமக்கு தெரியும். 20 வருஷம் எடுத்துச்சு யாக்கோபுக்கு அதை காமிக்கிறதுக்கு, யாக்கோபுக்கு ட்ரைனிங். சரி, அதை பார்க்கும்போது அவர் ரொம்ப பயந்தார். ஈசா வர்றதை பார்த்து ரொம்ப பயந்து, ஒரு ஜான் பையன், சின்ன பையன், 3 வயசு பையன், திடீர்னு நைட்ல எந்திரிச்சு ரொம்ப பயந்து எந்திரிச்சான்னா என்ன பண்ணுவோம், பக்கத்துல தான் இருக்கும், படுத்துக்கப்பா படுத்துக்கப்பான்னு தட்டி நம்ம செய்யறது இல்ல. அந்த மாதிரிதான் கடவுள், யாக்கோபு ரொம்ப பயந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணவொன்னு கடவுள் அவர் பெரிய ஆறுதலையும் ஞானத்தையும் கொடுத்தார், ஞானத்தையும் கொடுத்தார். நம்ம என்ன செய்யறதுன்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்றது இல்லைங்களா, அப்படி செய்யறது. இன்னொரு விதம் எப்படி செய்யறதுன்னா, ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணுமே செய்யறது இல்ல. ஜபம் பண்ணிட்டேன்ப்பா, என்ன எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீ என்ன பண்ண, நான் ஜபம் பண்ணி முடிச்சுட்டேன், கடவுள் செஞ்சிருவாரு, கடவுள் ஒண்ணுமே செய்யறது இல்லை, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதைத்தான் இந்த இன்னைக்கு படிக்கிற அந்த பகுதியில் நம்ம கத்துக்கிறோம். ஜபம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கும்போது அவர் ஜபம் பண்ண பிறகு அவருக்கு முதலாவது நம்ம பிரச்சனைகளே பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஐயோயோ டென்ஷன் டென்ஷன் ஆகுது. அந்த பிரச்சனைகளை விட்டுட்டு நம்ம ஜபம் பண்ணும்போது கடவுளை பார்க்க ஆரம்பிக்கிறோம், நமக்கு காம்னஸ் ஆஃப் மைண்ட் வருது, நம்ம என்ன செய்யணும்ன்றது நமக்கு சிந்தனை வருது. நம்ம பிரச்சனையா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது அதை பாக்குறத விட்டுட்டு கடவுளை பாக்குறது தான் ஜபம். அதை பார்த்துட்டு அப்போ காம்னஸ் வரும்போது அப்போ ஞானம் கடவுள் கொடுப்பாரு அந்த ஜபத்தின் மூலமா. யாக்கோபுக்கு ஒரு ஞானம் கொடுத்தாரு, அதை உன்னால பார்க்க முடியுதோ தெரியல. நமக்கு ரொம்ப கோபமா ஒரு மனுஷன் இருக்கான் நம்ம மேல, நம்மள கொலை பண்ணோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், குடும்பத்தோடு அவனை அழிக்கணும்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவனை சமாதானம் எப்படி இங்க படுத்துவீங்க? தெரியுங்களா, நம்ம மேல ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்காரு, ரொம்ப வந்து அவனு ஒழிச்சு கட்டுறான் இன்னைக்குன்ற மாதிரி கோபமா இருக்காரு, அவங்கள சமாதானம் எப்படி படுத்துவீங்க? உங்களுக்கு தெரியுங்களா எப்படி படுத்துறதுன்னு? யாக்கோபுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார் எப்படி படுத்துறதுன்னு. இதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரே டென்ஷனு அது இது டென்ஷன் பாய், இது ஜுரம் வந்து அப்படியே தலைவலியெல்லாம் வந்து அப்படியே இதாயிடுறோம் நம்ம. அது இப்படி யாக்கோபு ஃபெயிண்ட் ஆகல, கடவுள்கிட்ட போய் அந்த பலம் அவர் கிடைச்சிச்சு, அந்த ஞானம் அவர் கிடைச்சிச்சு, கிடைச்சிட்டு அந்த ஞானத்தை அவர் பயன்படுத்துறத பாக்குறோம். எப்படி பயன்படுத்துறதுன்னா, நமக்கு ஞானம் வேணும்னா எந்த புக்ல ரொம்ப ஞானத்தை பத்தி போட்டிருக்கு? நீதிமொழிகள். நீதிமொழிகள்ல ஒரு புக்க ஒரு வசனத்தை படிங்க, 21:14 உங்க மேல ரொம்ப கோமா ஒரு மனுஷன் இருந்தானா அவனை எப்படி சமாதானம் ஆக்கணும்னு அங்க போட்டிருக்கு பாருங்களேன். அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அந்தரங்கமா நீ ஒரு கிஃப்ட் யாருக்காவது கொடுத்தீன்னா பயங்கர கோபம் இருக்கிறதுக்கு அவங்கள கம்மி பண்ணும். அந்த கிஃப்டை கொஞ்சம் பெருசா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உக்கிர கோபம் அவங்களுக்கு இருந்துச்சுனாலும் அது உங்களை அவங்கள அந்த உக்கிர கோபமே கம்மி பண்ணும். சரிங்களா, இது ஞானத்தை புரிஞ்சுக்காங்க. உங்க மேல யாராவது கோபமா இந்த உலகத்துல யாராவது இருந்தாங்க, ரொம்ப இதா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எப்படி சமாதானம் பண்றது? அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்க, கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அதான் ஞானம். நீதிமொழிகளை சொல்லி இருக்கு அப்படி செய்யணும். இது யாக்கோபுக்கு எப்படிங்க தெரிஞ்சு? நீதிமொழிகள் புக்கா இருந்துச்சு அவருக்கு, அப்ப எழுதவே படலையே. அதான் கடவுள் அந்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை அவர் கொடுத்து அவர் செய்யற இதை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அவரு செய்யறத நம்ம பாக்குறோம். அவரு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு மனைவி, உதாரணத்துக்கு ஒருத்தர் மனைவி ரொம்ப கோபமா இருந்தாங்களாம், ரொம்ப கோவம் வருத்தம் அந்த ஆள் ரெண்டுல ஒன்று பாக்குறேன்னு சொல்லி மனைவி ரொம்ப கோபமா இருந்தாங்களாம். அந்த ஆள் என்ன பண்ணாராம், நிறைய பெரிய கவர் எடுத்துட்டு வந்து ஒன்னும் ஒன்னும் காமிக்கல வந்துட்டு ரொம்ப கோபமா இருந்த மனைவி கிட்ட ஃபர்ஸ்ட் பூ காமிச்சாராம். அந்த 100% கோவம் 80% ஆச்சாம். அதுக்கப்புறம் அல்வா காமிச்சாராம், அந்த 80% கோவம் 40% 60% ஆச்சாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் காமிச்சாராம், அந்த 60% 40% ஆச்சா. அதுக்கப்புறம் அந்த மைசூர் பாக்கு வாயில வச்சா கரைஞ்சிரும், தெரியுமா உங்களுக்கு மைசூர் பாக்கு? அப்படியே வாயில வச்சா அப்படியே கரைஞ்சிரும். அந்த மைசூர் பாக்கு காமிச்சாராம், அந்த அம்மா கோவம் ஃபுல்லா கரைஞ்சிருச்சோம். அந்த மாதிரி தான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி தான் யாக்கோப் செய்யறாரு. என்ன பண்றாருன்னா, அவர் பாருங்க ஃபர்ஸ்ட் 200 ஆடுங்களை எடுத்துக்கிட்டு இன்னும் 20 ஆடுங்களை 200 ஷீப்பு கோட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு 330 பால் கொடுக்கிற ஒட்டகங்களை அவர் எடுத்துக்கிட்டு, கழுதைகளை எடுத்துக்கிட்டு 20 கழுதைங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் 1 போட்டோம், ஃபர்ஸ்ட் 200 போட்டோம். 200 போய் ஈசா அந்த 200 பார்த்துட்டு இது யாருடையதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் முடிச்சு கொஞ்சம் இன்னும் தூரம் போனா இன்னொரு 200 ஆடுங்க வருது, இன்னும் கொஞ்சம் போனா இன்னொரு 30 ஒட்டகங்க வருது, இன்னும் கொஞ்சம் போனா கழுதைங்க வருது. ஈசாக்கு இருந்த கோவம் எல்லாம் தணிஞ்சிரும் இல்லைங்களா? அது எவ்வளவு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதான் ஞானம், அப்படிதான் ஞானம். அவர் பண்ற அவருக்கு அந்த ஞானத்தை பயன்படுத்தி அந்த நேரத்துல காமா இருந்து சிந்திச்சு ஜபம் பண்ணி கடவுள்கிட்ட அந்த ஞானத்தை வாங்கி கோபமா இருக்கிற உக்கிர கோபமா அவனை அழிக்கணும்னு வருகிற ஈசாவை எப்படி சாந்தம் பண்ற அந்த அறிவு ஞானம் அவருக்கு எப்படி வந்துச்சு? கர்த்தர்கிட்ட கேட்ட அந்த ஜபத்தினாலதான், நீதிமொழிகள்ல போட்டிருக்கிற அந்த ஞானம் அவருக்கு அப்படித்தான் வந்துச்சு. அதை பார்க்கும்போது அதான் நம்ம ஜபம் பண்ணிட்டு பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய லைஃப்ல நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். நம்ம ஜபம் செஞ்சுட்டு நம்மனால என்ன முடியுமோ அதை செய்யணும். ஜபம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, நம்மனால என்ன முடியுமோ அதை செய்யும் போது கர்த்தர் வந்து அந்த ஜபத்தை நம்ம செய்யற காரியத்தை பயன்படுத்தி நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், நம்ம ஜபம் பண்ணிட்டு நம்மனால என்ன முடியுமோ, என்னால ஒண்ணுமே முடியலையே நான் பெஜாரா உட்காந்துக்கிறேன்னு, உங்ககிட்ட மொபைல் போனாவது இருக்குல்ல, மொபைல் போன்ல போன் எடுத்து போனாவது பண்ணு யாருக்காவது. அது பண்ண முடியாது நம்மளால, பிராக்டிக்கலா நான் சொல்றேன், உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. யாராவது ஏதோ ஒன்று வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், மொபைல் போனை எடுத்து பண்ணி பாருங்க. ஏதாவது அதை பயன்படுத்தி தான் கர்த்தர் நம்ம பதில் கொடுப்பார், வானத்திலேருந்து இறங்கி வந்து கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளால என்ன முடியுமோ நம்ம அதை செய்ய பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் விசுவாசத்துல வளரணும் ரொம்ப அப்படின்னு, விசுவாசத்தை வளரணும் ஆண்டவர், விசுவாசத்துல வளரணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல இல்ல. நம்மளால என்ன முடியும்? பைபிள் படிக்க முடியும் இல்ல? அந்த பைபிள் படிச்சுப்பாரு, அதை பயன்படுத்தி உங்க விசுவாசத்தை பெருசு பண்ணுவார். புரியுதுங்களா? எல்லா காரியத்திலும் அப்படித்தான். நான் மறுபடியும் பறக்கணும் ஆண்டவரே, நான் மறுபடியும் பறக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருந்தா இல்ல, ஒழுங்கா சபைக்கு வரணும், ஒழுங்கா வேதத்தை படிச்சு கடவுளை தேடி தேட தேடும் போது அவர் மறுபடியும் பறக்க வைப்பார், அதை பயன்படுத்தி பறக்க வைப்பார். ஆனா அது அது பண்ண வைக்கல. நீ செஞ்ச ஜபம் கர்த்தர் தான் செய்யறது. அது அவர் செய்யறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். நான் வேலையில முன்னுக்கு வரணும் ஆண்டவர், வேலையில முன்னுக்கு வரணும், வேலையில அது செய்யணும்னா கரெக்டா ஏதாவது செய்ய, உன்னால என்ன முடியுமோ அதை செய். யாக்கோபுனால முடியும் சொல்லிங்களா? முடிஞ்சதை அவர் செஞ்சார். அது எவ்வளவு பெரிய சொத்து இருக்கும் அந்த உங்களுக்கு, அது இட போட்டோம்னா அவர் சொத்துல அப்படியே பிரிச்சு கொடுக்கற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு. அது கொடுத்தாரு, எடுத்து எடுத்து கொடுத்தார். அதை பார்க்கும்போது கடைசியா அதுல அவருடைய விசுவாசம் தெரியுது. உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஜபத்துல நம்ம ஏதாவது செய்யறதுக்கு முன்பதாக என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் எப்படி செய்யறது எனக்கு ஞானத்தை கொடுன்னு ஜபம் பண்ணி ஞானத்தை கேட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அது செஞ்ச பிறகு நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு நிறைவேற்றத்துக்காக அதுக்காக செய்யணும். நேற்று கூட எனக்கு ஒரு பெரிய ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன செய்யறது இதுக்காக, என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு. நான் எனக்கு இந்த இப்போ இது யோசிச்சுட்டு நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்ய முடியுமான்னு ஒரு காரியத்தை செஞ்சு பார்த்தேன். ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டு, மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு ஃபோனை தான் பண்ணேன், கரெக்டாக ஒர்க் ஆச்சு. நான் கேட்ட ஜபத்துக்கு அந்த ஃபோன் மூலமாக கடவுள் பதில் கொடுத்தார், அது மூலமாக முடிஞ்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம ஜபம் செஞ்சுட்டு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்ய பார்க்குறோம். ரொம்ப பிராக்டிக்கல் இது, அது ஒரு முக்கியம் ஜபத்துல. அடுத்ததாக என்ன பாக்குறோம்? அவருடைய விசுவாசத்தை இதுல பாக்குறோம். எப்படி விசுவாசத்தை பாக்குறோம்னா, ஏங்க இவ்வளவு சொத்து வச்சிருக்காரு, இவ்வளவு அந்தஸ்து வச்சிருக்காரு, இவ்வளவு இது இருக்கு, அவர் வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் இல்ல, எகிப்துக்கு போயிருக்கலாம், வேற பக்கத்துல எந்த ஊருக்காவது அவர் போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த சொத்தெல்லாம் இவ்வளவு ஒட்டகங்களும் இவ்வளவு ஆடுகளும் இதெல்லாம் கொடுத்து அவர் சகோதரன்கிட்ட சமாதானம் அவர் ஏன் வாங்குறாரு தெரியுங்களா? கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவத்து மேல அவருக்கு இருந்த விசுவாசம் தான். ஏன்னா அவர் இந்த தேசத்துக்கு வா, உன் தகப்பனுடைய ஊருக்கும் உன்னுடைய ஊருக்கும் இந்த தேசத்துக்கு வா, கானான் தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன பெருக பண்ணுகிறேன். அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நம்புறதுனால அது அந்த மாதிரி கொடுக்கணும்னா ஈஸியா வராது. பரம்பரை சொத்துனா எடுத்து கொடுத்துடலாம், நம்ம எப்படி 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 ஏதோ ஏதோ வருதுன்னா காசு எடுத்து கொடுத்துடலாம். ஆனா கஷ்டப்பட்டு 20 வருஷம் உழைச்ச காசு அப்படி எடுத்து கொடுக்கணும்னா எனக்கு மனசு வராது. எனக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்து கொடுக்குற காசு அப்படி வராது. அவ்வளோ 20 வருஷம் அவருக்கு நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு உழைச்ச காசை சும்மா வெகுமதியா எடுத்து ஏன் கொடுக்குறாருன்னா அவருக்கு அந்த இருந்த விசுவாசத்தினால். புரியுதுங்களா? அந்த விசுவாசத்தினால தான் கொடுக்குறாரு. அதன் மூலமா அவரு சமாதானத்தை வாங்குறாரு. இன்னமே அவருக்கு வாழ்க்கையில அவருக்கு இருந்த ரொம்ப வேதனை, மனசு குற்ற மனப்பான்மை என்ன, என் சகோதரன் அப்படி ஏமாத்திட்டேனே, அவங்ககிட்ட வாங்கி அந்த புத்திர சுகரத்தை வாங்கிட்டேனேன்ற அந்த வேதனை இன்னுமே அவருக்கு வாழ்க்கையில இருக்காரு. ஏன்னா இப்ப சமாதானம் ஆன பிறகு, அதனால நம்மளாம் என்ன செய்யணும்னா எல்லோருக்கிட்டையும் சமாதானமா இருக்க வேண்டும்னு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அந்த சமாதானத்துக்கு நம்மளுடைய நாள முடிஞ்ச முயற்சியை நம்ம செய்யணும், நம்மளால முடிஞ்ச முயற்சியை செய்யணும். சரி, இதோடு இந்த பகுதியை நம்ம முடிப்போம். இன்னொரு பாட்டை நம்ம பாடி ஒரு பிரேக் எடுத்துக்குவோம். சாங் நம்பர் 12. இது புதுசா பாட்டு, நமக்கு அவ்வளவு தெரியாது, நம்ம பரவாயில்ல இதை பிராக்டிஸ் பண்ணி நம்ம கத்துக்குவோம். சாங் நம்பர் 12, ஸ்கிரிப்சர் இன் சாங்ல, இந்த புக்ல. அவ்வளவு புக் இல்ல, இந்த புக் வாங்கணும், இருக்கிறதுலயே நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். A new commandment I give unto you, that you love one another as I have loved you, that you love one another as I have loved you. By this shall all men know you are my disciples, if you have love one for another. இது ஷலால் மே நோ யூ ஆ.